நாளும் ஒரு நல்லெண்ணம்.
பள்ளி கணிதம் காசுக்கு வழிகாட்டும், அன்பு கணிதம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும்.
ஆண்டின் இறுதி நாட்கள் இவை. கணக்கு வழக்குகளை தீர்க்கும் காலம் இது.
கணக்குகள் பல வகை. புத்தகங்களில் எழுதப்படும் கணக்குகளுக்கும் வாழ்வின் கணக்குகளுக்கும் வேறுபாடுகள் அதிகம் உண்டு. புத்தக கணக்குகளில் எண்கள் முக்கியம், வாழ்வின் கணக்குகளில் எண்ணங்கள் முக்கியம். எண்கள் எண்ணங்கள் என்பதை வார்த்தை விளையாட்டுக்காகச் சொல்லவில்லை. எண்ணங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என்று பல வழிகளில் கணக்கெழுதுகின்றோம். வரவு கணக்கில் கூட்டலும் பெருக்கலும் அதிகமானால் மகிழ்கின்றோம். வாழ்விலும் நல்லெண்ணங்களின் கூட்டலும் பெருக்கலும் மகிழ்வை தரும். நல்லவை கூடுதலாக வேண்டும், நல்லவை பெருக வேண்டும், நல்லதல்லவை கழிய வேண்டும்.
2010 ஆண்டின் கணக்குகளும் வழக்குகளும் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நலம் தரும் வகையில் தீர்க்கப்பட வாழ்த்துகின்றோம்.
பள்ளி கணிதம் காசுக்கு வழிகாட்டும், அன்பு கணிதம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும்.
விவிலிய தேடல்.
எனதருமை அன்புள்ளங்களே, உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று திருப்பாடலின் ஆசிரியர் கூறும்போது ஆயனாம் இறைவனின் கண்டிப்பும் கரிசனையும் வெளிப்படுகின்றது. இதனை நாம் ஆழமாக உணர முயற்சி செய்வோம் என்று சென்ற விவிலிய தேடலை நாம் நிறைவு செய்தோம். கண்டிப்பு உள்ள இடத்தில் கரிசனையும் இருக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதை உடனுக்குடன் புரிந்து கொள்வது உணர்வது கடினம். கண்டிக்கும் பெற்றோர் அல்லது கண்டிக்கும் ஆசிரியர் இவர்களது கரிசனையை பல ஆண்டுகள் கழித்து நாம் உணர்ந்திருக்கின்றோம் இல்லையா? காலம்தான் இந்த பாடங்களையெல்லாம் நமக்கு சொல்லித்தரும். காலம் அன்புள்ளங்களே இந்த பாடத்தை மட்டுமல்ல, பல பாடங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது. காலம் சொல்லித்தரும் பாடங்களை உணர்வதற்கு ஆண்டின் இறுதி நாட்கள் ஒரு நல்ல நேரம். கிரகோரியன் நாள்காட்டியின் 2010 ஆண்டின் இறுதி நாட்கள் இவை. பல்வேறு பத்திரிகைகளில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நாம் கடந்து வந்த காலம் அலசப்படுகின்றது இப்போது. வத்திக்கான் வானொலியிலும் இந்த திங்கள் ஒலித்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியில் நாம் கடந்து வந்த 2010 ஆண்டை அலசி பார்த்தோம் இல்லையா? கடந்து செல்லவிருக்கும் 2010 ஆண்டு முழுவதும் ஆயனின் வழிநடத்துதல் எவ்விதம் இருந்ததென்பதை நாம் உணர முயல்வோம். அன்பு நெஞ்சங்களே, நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலோ அல்லது உலக நிகழ்வுகளிலோ கடந்து சென்ற ஆண்டை பின்னோக்கி பார்க்கும்போது முதலில் மனதில் தோன்றுவது நம்மையோ இந்த உலகத்தையோ துன்புறுத்திய நிகழ்வுகள். ஆழமான நீண்டகால பாதிப்புகளை மனதில் உருவாக்கும் வலிமை பெற்றவை துன்பங்கள். வாழ்வில் நாம் சந்திக்கும் துன்பங்களை பற்றி எத்தனை முறை பேசினாலும் மீண்டும் மீண்டும் கேள்விகள் மனதில் எழத்தானே செய்கின்றன. இந்த கேள்விகளுக்கு ஓரளவு விடைகள் காண்பதற்கே நாம் திருப்பாடல் 23 தேடலை கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்து வருகின்றோம். துன்ப நேரத்தில் 23 திருப்பாடல் நமக்கு துணையாக வழிகாட்டியாக இருக்கும், இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஆண்டவர் என் ஆயன் என்ற தலைப்பில் ஹெரால் கிருஷ்ணர் என்ற யூத மத குரு தான் எழுதிய அந்த புத்தகத்திற்கு ஓர் அழகிய துணைத் தலைப்பையும் தந்திருக்கின்றார். Healing Wisdom of the 23rd Psalm, அதாவது மனக்காயங்களை ஆற்ற திருப்பாடல் 23 தரும் ஞானம் என்பதே அந்த துணை தலைப்பு. ஹெரால் குஷ்னரை மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளராக உலகிற்கு அறிமுகம் செய்த ஒரு நூல் When Bad Things Happen to Good People, அதாவது நல்லவர்களுக்கு பொல்லாதவைகள் நிகழும்போது என்ற நூல். அரியதொரு நோயால் தன்னுடைய மகன் ஆரோன் மிகவும் துன்புற்று சிறு வயதில் இறந்தபோது அந்த பேரிழப்பில் அர்த்தம் காணும் ஒரு முயற்சியாக கிருஷ்ணர் எழுதிய புத்தகம் அது. உலகத்தின் கவனத்தை பெரிதும் ஈர்த்த ஒரு புத்தகம் அது. இந்த புத்தகத்தை தொடர்ந்து ஹெரால் கிருஷ்ணரின் நண்பர்கள் சிலர் அவரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தனர். நல்லவர்களுக்கு பொல்லாதவைகள் நிகழும்போது என்பதை சிந்தித்த குஷ்னர், பொல்லாதவர்களுக்கு நல்லவைகள் நிகழும்போது When Good Things Happen to Bad People என்பதையும் ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோள். இது உண்மையிலேயே ஒரு கேள்வி, நம் எல்லாருக்கும் எழும் கேள்வி இது அன்பர்களே. நல்லவர்கள் படும் துன்பம் நம் மனங்களில் ஆழமான விடை காண முடியாத கேள்விகளை எழுப்புகின்றன, உண்மைதான். ஆனால் பொல்லாதவர்கள் அனுபவிக்கும் செல்வம், மகிழ்வு இவைகளை காணும்போது இன்னும் ஆழமான ஆத்திரமான கேள்விகளும் நம் உள்ளத்தில் எழுகின்றன. ஆயனாம் இறைவனின் கோலும் நெடுங்கழியும் கரிசனையையும் கண்டிப்பையும் வெளிப்படுத்தும் அடையாளங்கள் என்று கூறுகின்றோம். நல்லவர்கள் அனுபவிக்கும் துயரங்கள் ஆயனின் கரிசனையோடு கூடிய கண்டிப்பின் வெளிப்பாடுகள் என்று அந்த துன்பங்களுக்கு விடைகள் காணவும் முயல்கின்றோம். ஆனால் ஆயனின் கோலும் கழியும் பொல்லாதவர்களை எந்த வகையிலும் பாதிப்பதில்லையே என்பதும் நாம் அடிக்கடி எழுப்பும் கேள்விகள். பல நேரங்களில் இந்த கேள்விகளுக்கு விரக்தி, வேதனை, கோபம் இவைகளே நமது விடைகளாகின்றன. பொல்லாதவர்களின் மகிழ்வு என்பதை மேலோட்டமாக புரிந்து கொள்வதாலேயே நாம் இந்த விடைகளை தருகின்றோம். பொல்லாதவர்கள் எளிதில் செல்வம் சேர்க்கின்றனர், சுகமாக வாழ்கின்றனர். அவர்கள் எதைக் கண்டும் அஞ்சுவதில்லை. அவர்களை அரசோ சட்டமோ எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. இவைகளே நம் மனதில் எழும் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் மேலோட்டமானவை என்று நான் சொன்னதன் காரணத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். அன்புள்ளங்களே, பொல்லாதவர்களின் வாழ்க்கையை நாம் பெரும்பாலும் வெளியிலிருந்தே பார்க்கின்றோம். அந்த பார்வையில் எல்லாமே மகிழ்ச்சியாக நிறைவாக இருப்பது போல் நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் உண்மை நிலை என்ன? மகிழ்வு, நிம்மதி இவைகளுடைய அளவுகோல் உறைவிடம், உணவு, உடை, வசதி, வாகனம் என்பதை மட்டும் நாம் கணக்கிடும்போது இதுபோன்ற முடிவுகளை நாம் எடுக்கின்றோம். உண்மை நிலை என்ன? உண்மை நிலையை புரிந்து கொள்ள அன்புள்ளங்களே, ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் கூற விரும்புகின்றேன். இப்படி வாழ்பவர்களில் எத்தனை பேர் இரவு நிம்மதியாக உறங்குகின்றனர்? மருந்து, மாத்திரை, மதுபானம் என்று வலுக்கட்டாயமாக தங்கள் மீது இவர்கள் தூக்கத்தை திணித்துக் கொள்கின்றனர் என்பதுதான் உண்மையான நிலை. நாள் முழுவதும் வேலை, கேளிக்கை, உறவுகள் என்று தங்களையே மறந்து வாழும் இவர்கள் இரவில் உறங்கப் போகும்போது அவர்களோடு இருப்பது அவர்களது களைத்துப் போன உடல், அந்த உடலுக்குள் சலித்துப் போன ஒரு மனம் அல்லது மனசாட்சி இவைதானே. உடல் களைத்துப் போனதால் உறங்க விளைகின்றது. ஆனால் நாள் முழுவதும் அமைதியாக்கப்பட்ட அல்லது கட்டி போடப்பட்ட மனம் அல்லது மனசாட்சி அந்த நேரத்தில் விழித்தெழுந்து விடுகின்றதே, அதை என்ன செய்ய முடியும்? அதை மீண்டும் மௌனமாக்க, மழுங்கடிக்க அல்லது அதை மூச்சடைக்க செய்வதற்கு மருந்துகளையும் மதுவையும் இவர்கள் தேடுகின்றனர். இதுதான் மகிழ்வா அன்பர்களே? அவர்கள் உறங்கப் போகும்போது விழித்தெழுந்து கேள்விகள் கேட்கும் மனசாட்சிதான் ஆயனாம் இறைவனின் கோலும் நெடுங்கழியும். சிந்திக்கும் திறமையுள்ள ஒவ்வொரு மனித பிறவிக்கும் இறைவன் அளித்துள்ள அற்புதமான ஒரு திசைக்காட்டி நம்முடைய மனசாட்சி. இந்த திசைக்காட்டி எந்த வகை இருள் நம்மை சூழ்ந்தாலும் நம்மை வழிநடத்தும் திறமை பெற்றது. இந்த திசைக்காட்டியை பழுதடையச் செய்தால் இழப்பு நமக்குத்தான் அன்பர்களே. இறுதியாக அன்புள்ளங்களே, உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்ற திருப்பாடல் 23 இந்த வரியில் உள்ள தேற்றும் என்ற சொல்லை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சொல் இடம் மாறி வந்துவிட்டதைப் போல தெரியலாம். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தண்டிக்கும் என்று சொல்லியிருந்தால் பொருத்தமாக தெரிகின்றது. கோலும் களியும் எப்படி ஒருவரை தேற்ற முடியும்? இந்த கேள்விக்கு மருத்துவ உலகின் ஓர் உருவகத்தை கொண்டு விடை தேட விளைகிறேன். மருத்துவத்துறையில் பெரும் அறிவாளி இல்லை நான். ஆங்காங்கே நான் கேட்ட ஒரு சில குறிப்புகளை வைத்து உங்களோடு சேர்ந்து இதை நான் சிந்திக்க விளைகிறேன். உடலில் ஏற்படும் நோயை தீர்க்கவே மருத்துவத்தை நாடுகின்றோம். பல வகை மருத்துவ முறைகள் உலகில் உண்டு என்பது நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். ஒரு வகை மருத்துவத்தில் நம் உடல் நோயின் அடையாளங்களை தீர்ப்பதற்கு மருந்துகள் கொடுக்கப்படும். மற்றொரு வகை மருத்துவத்தில் நம் உடல் நோயின் காரணங்களை அறிந்து அவைகளை தீர்ப்பதற்கு மருந்துகள் கொடுக்கப்படும். எடுத்துக்காட்டாக, நமக்கு தலைவலி என்று வந்தால் அந்த வலியை தீர்க்க மருந்து கொடுக்கப்படும். ஒரே மாத்திரையில் தீர்ந்துவிடும் தலைவலி, வயிற்றுவலி என்று பல விளம்பரங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். உடலில் வரும் ஒரு குறையின் அடையாளத்தை உடனடியாக தீர்ப்பது இந்த மருத்துவ முறை. ஒவ்வொரு முறையும் இந்த குறை வரும்போது இந்த மாத்திரைகளை நாம் நாட வேண்டியிருக்கும். மற்றொரு மருத்துவ முறையில் நம் உடலில் ஏற்பட்டுள்ள குறையின் காரணங்களை அறிந்து அந்த காரணங்களை களைய முயற்சிகள் எடுக்கப்படும். தலைவலி என்றதும் அந்த தலைவலிக்கு காரணம் நமது வயிற்றில் ஏற்பட்டுள்ள ஏதோ ஒரு கோளாறு என்று கண்டுபிடித்து வயிற்றிலுள்ள கோளாறுகள் நீங்க மருந்துகள் தரப்படும். குறையின் வேர் எது என்று கண்டுபிடித்து அதை களைவது இந்த மருத்துவ முறை. இந்த முறையில் நொடிப்பொழுது நிவாரணங்கள் நமக்கு கிடைக்காது. சில வேளைகளில் இந்த முறையில் நமது உடலில் உள்ள குறையை கண்டுபிடிக்க அந்த குறையை தூண்டிவிடும் மருந்துகளும் தரப்படலாம். துவக்கத்தில் இருந்ததை விட கூடுதலாக நோயுற்றதை போல் நாம் உணரலாம். நமது குறையின் வேர்களை கண்டுபிடிக்க இந்த துன்பத்தை நாம் தாங்க வேண்டியிருக்கும். ஆனால் அன்புள்ளங்களே, வேர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவை வேரோடு களையப்படும். நமது நோய்க்கு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும். எனதருமை அன்புள்ளங்களே, இறைவனின் கோலும் களியும் நம்மை தேற்றும் என்று சொல்லும்போது இரண்டாம் வகை மருத்துவமே மனதில் பதிகின்றது. நம்மை தனது கோல் கொண்டு களி கொண்டு இறைவன் நடத்தும் போது கூடுதல் வேதனை இருக்கலாம். அந்த வேதனைகள் எல்லாமே நம்மை நெறிப்படுத்தும் வழிகள். தேற்றும் என்ற இந்த சொல்லில் உறுதிப்படுத்தும், நெறிப்படுத்தும், ஆற்றுப்படுத்தும், ஆறுதல் தரும், வழிநடத்தும் என்று பல பொருள்களை நாம் உணரலாம். ஆயனாம் இறைவனின் வழிநடத்துதலில் நாம் இந்த ஆண்டு முழுவதும் நடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து அந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்பிக்கையோடு வரும் நாட்களை நாம் எதிர்கொள்வோம்.
பாடல் 23 பற்றிய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.